ஓம் சிவாய நம. சைவம் தாத்தார்களின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 14. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மானின் நேர்வழின்னு ஒரு பாடல் பாடுகிறார், ஒரு பதியம் பாடுறார். மானின் நேர்வழி மாதராய் வடிதிக்கு மாபெரும் தேவிகள், பானல்வாய் ஒரு பாலன் இயங்கிவன் என்று நீ பரிவெய்திடே. ஆனை மாமலை ஆதியாய இடங்களிப்பல் அல்லல் சேர் ஈழகக்கு எளியே நிலை. சொல்ல முடியுமா? 8000 பேர் நிக்கிறாங்க, ஈனப்பசங்க, தேய்ப்பசங்க, சேட்டை அப்படின்லாம் சொல்றாரு. என்ன தைரியம் பாத்தீங்களா? அதற்கு என்ன காரணம் சொல்றாரு தெரியுமா? அவர் சொக்கன் என் நெஞ்சுக்குள் இருக்கிறான். சொக்கநாசாமி, சொக்கநாசாமி என் நெஞ்சுக்குள் இருக்கிறான், ஆனதனால இந்த ஈன பயசங்களுக்கு நான் எளியே நல்லேன் என்று ஒரு திருப்பதியும் 11 பாட்டு வருகிறது.
மானின் நேர் விழி மாதராய், மானின் நேர் விழி மாதராய்,
நீங்க பார்த்திருப்பீங்க, அது எட்ட இருந்து பார்த்தா ஆணை படுத்திருக்கிறது போல இருக்கும். அந்த மலை அங்கதான் அவர்கள் பெரும்பகுதி இருந்தார்களாம். அதைத்தான் சாமி சொல்றாரு.
ஆணை இன்னொன்னு
சொல்றாரு, அல்லல் பிடித்தவர்கள் அப்படின்ட்டு, துன்பமே வடிவானவர்கள் அப்படின்னு சொல்றாரு.
சுவட்டிலேயே இந்த சமுதாயத்தை வளர்த்திருக்கிறார் அவர். தன்முனைப்பு இல்லாமலேயே ஆண்டவனுடைய கருணையை ஒன்றுதான் ஆதாரமாக வைத்துக் கொண்டு இந்த பெரும் பணியை செய்திருக்கிறார் திருஞான சம்பந்தர். அங்கங்கேயும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டு போகிறார். இந்த 10 பாட்டையும் அப்படித்தான் சொல்கிறது. இந்த பதியம் முடிந்ததுக்கு அப்புறமா, சுவாமி என்னுடைய நோய் தீரணும், இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நிக்கிறதுல இவன் தான் எருது எருது எக்காலம் போட கூட இருந்த கட்டபல் செஞ்சதுங்கிறது மாதிரி இவர்கள் அடித்துக் கொண்டதுல இவன் நோயில கடந்து வைக்கிறான். அப்போ நோய் தீரணும் அப்படின்னு அவன் விண்ணப்பம் செய்யறான். சரின்னு சுவாமி என்ன பண்றார்? அப்ப அதுக்குள்ள அந்த சமணர்கள் என்ன சொல்றான்? அத வேண்டாம், இந்த உடம்புல பாண்டியனுடைய உடம்புல இடது பக்கம் இருக்கிற நோயை நாங்க தீர்த்து விடுவோம், வலது பக்கம் இருக்கிற நோயை அவர் தீர்த்துடும் அப்படின்னு சொல்றான். இது வைத்தியத்துறையில கேட்டா இப்படி நடக்குமா? ஏதோ ஜுரம் உடம்பு பூரா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு தான் வரும். இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இல்ல, இந்த தலைவலியில தான் ஒத்த தலைவலி, ரெண்டு பக்கம் தலைவலின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஜுரத்தை இப்படி தீர்க்கிறதுங்கிறது முடியாது. அவன் சொன்னானா, இடது பக்கம் இருக்கிறத நான் தீர்த்து விடுறேன், வலது பக்கம் இருக்கிறத அவர் தீர்க்கட்டும்
அவன் சொல்லிட்டான் சரின்னு அதுக்கு இவர் சரின்னு சொல்லிட்டார். அவன் ஒருத்தன் சொன்னா கடலை வெட்டினவன் மனதை எங்கடா கொட்டினான், அவன் அந்த கரையிலே கொட்டிருக்கான் தான், அந்த கரையில தெரிஞ்சாதான் நமக்கு போய் பார்க்க போறான். அந்த மாதிரி அவன் இடது பக்கம் நாஞ்சி தருன வலது பக்கம் அழுக்கு அடின்னு இவர் சரின்னு. அவன் இடது பக்கம் என்ன பண்ணா அவனுக்கு கையில இந்த மயிர் பீலிகை வச்சிருப்பாங்க, இந்த குண்டிகை வச்சிருப்பான், அதுல தண்ணியை விட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி தடவினான், இந்த நோய் போகல என்றுதான் பெரிய புராணம் சொல்லுகிறது. இவர் என்ன செய்தார், சரின்ட்டு தன்னுடைய மடியில் இருந்த விபூதி பையை, அப்ப இருந்த சைவர்கள் மடியில விபூதி பை வச்சிருப்பாங்க, இப்ப சைவர்கள்லாம் விபூதி பூசுறதே கஷ்டம், மடியில எங்க பை வைக்க போறோம் இல்லையா. அப்படி இந்த மடியில இருக்கிற பையை எடுத்தார், விபூதியை எடுத்து அவர் மேல பூச போறாருன்னு சொன்ன உடனே திருவிளையாட புராணத்துல ஒரு ஒரு செய்தி வருகிறது, இந்த விபூதி எடுத்த உடனே பூசாதேன்னு பூசக்கூடாதுன்னுட்டான். அவன் சொன்னது தப்பு இல்லையா, இவன் தண்ணியை விட்டு அந்த மயிர்பீனை தடனா, அதே மாதிரி இவர் விபூதியில் தடப்படுற, ஏன் தட வேண்டாம் சொல்றான், அது தப்பு தானே. திருவிளையாட புராணத்துல இதுக்கு ஒரு வேற ஒரு மாற்று வருகிறது, இப்படி விபூதி அவர் தடவன போது அவன் கேட்டானா இது சாம்பல் தானேன்னு கேட்டானா, ஆமா அப்படின்னுட்டாரு. பசுஞ்சாணத்துல சுட்டு எடுத்தது தானே, இது சாம்பல் தானே அப்படின்னு சொன்னா ஆமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப சாம்பலை கொண்டாந்து பூசு, உருட்ட இருக்கிற விபூதியை பூசக்கூடாது அப்படின்னுட்டான். சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், கோயில்ல மடப்பள்ளியில இருக்கிற சமைச்சதுக்கு அப்புறமா அந்த மடப்பள்ளியில இப்பெல்லாம் கோயில்கள்லாம் கூட கேஸ் எல்லாம் வாங்கி வச்சு விட்டாங்க, இல்ல கோயில்ல கூட கட்டா இருக்கிறது இல்ல, அந்த கட்டை எரிஞ்சி இருக்கிற சாம்பலை போய் அடிக்கிட்டு வர சொன்னார், அதைத்தான் தடவினார் என்று திருவிழாட புராணம் சொல்கிறது. ஆனா பெரிய புராணத்துல இருக்கு ஆதாரம் இல்லை, அதை தடவித்தான் அவருடைய உடம்பு நோய் போக்கினார்னு சொல்லிதான் இப்பவும் மதுரையில அந்த மடப்பள்ளியில் இருக்கிற சாம்பலை சுவாமி கோயிலிருந்து அம்பாள் கோயிலுக்கு மீனாட்சி கோயிலுக்கு போற வழியில ஒரு சின்ன கட்ட கோபுரம் இருக்கும், அங்க ஒரு மாடம் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா தினம் இந்த சாம்பலை கொண்டாந்து போட்டு விடுவார்கள், போற வர்றவங்க அத்தனை பேரும் அதை எடுத்து பூசி கொள்ளுவார்கள், ஏன் அன்னைக்கு திருஞான சம்பந்தர் பூசியது இந்த சாம்பல் என்று அதை பூசிக்கிறாங்க, மதுரைக்கு போனவங்களுக்கு தெரியும் அதுதான். ஆனா பெரிய புராணத்துல அதுக்கு ஆதாரம் இல்ல. சுவாமி என்ன பண்ணினாரு, இதை எடுத்து இந்த வலது பக்கம் ஒரு அற்புதமான திருப்பதிகம், ஆமா இப்ப இந்த ருத்ராட்ச மாலை 200 ரூபாய் வெள்ளியில கட்டினா அதுக்கு 100 ரூபாய் 300 ரூபாய், உயர்ந்த உத்ராட்சமா இருந்தா ஒரு ருத்ராட்சம் 750 ரூபாய், 11 முக ருத்ராட்சம் ஒரு ருத்ராட்சம் 750 ரூபாய், 1000 ரூபாய் வரைக்கும் போகும். இந்த விபூதின்னு சொன்னா இப்ப கடையில போய் நாம கேட்டோம்னா 5 ரூபாய் இல்ல 10 ரூபாய்க்கு ஒன்று கிடைச்சு போகுது. இந்த விபூதிக்குத்தான் 10 பாட்டு பாடி வச்சிருக்கிறார் சாமி, இந்த ருத்ராட்சம் கிடையாது. அதே போல எந்த மத சின்னத்திற்கும் பாட்டு கிடையாதான், நான் பல பேரை கேட்டுட்டேன், நான் குறிப்பிட்டு ஒரு மதத்தை நான் சொல்ல தயாராக இல்லை, எந்த மத சின்னத்திற்கும் இப்படி பாட்டு கிடையாது, சைவத்தில் ருத்ராட்சத்துக்கும் கிடையாது, அக்கு மாலை என்று வருவதோடு சரி அதற்குன்னு தனியா ஒரு பதிகம் கிடையாது. ஆனா அந்த திருநூறுக்கு 11 பாடல் பாடியிருக்கிறார் சுவாமி. அந்த விபூதி எடுத்து பாண்டியனுடைய உடம்புல அந்த பதிகத்தை சொல்லி பூசினார் என்று சேர்க்கிறார் பெருமாள்.
மந்திரம் மேலது மந்திரம்
சமயத்தில் உள்ளது
அதில் நாம சந்தோஷப்பட வேண்டியது ஒன்று, திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார் இதெல்லாம் பாடியது அத்தனை இசையோடு பாடப்பட்டது. ரொம்ப பெருமை கொள்ள வேண்டியது நாம இல்லையா? திவ்ய பிரபந்தம் இசையோடு பாடப்படவில்லை, நடுமத்தில்தான் இசை அமைச்சார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது என்ன உண்மையோ அது தெரியாது, அதை விட்டுறேன். ஆனா தேவாரம் இசையோடு பாடப்பட்டது நிச்சயமாக. அது மாத்திரம் இல்ல, இசையில் பாடினால் அது காம உணர்ச்சியை உண்டாக்கும் சொன்ன சமணன். இசை காம உணர்ச்சியை உண்டாக்கும் சொன்னான், அதனால இசை பாடமாட்டான், தேன் குடிக்க மாட்டான், இரவில் சாப்பிட மாட்டான், நின்றுகிட்டே சாப்பிடுவான், உட்கார்ந்து சாப்பிட மாட்டான், ஆடை உடுக்க மாட்டான். இதெல்லாம் அவருடைய மத சம்பிரதாயம். இப்ப நாம ஆடை உடுக்காம போவோமா? கடவுள்கிட்ட கொண்டு அது சேர்த்து விடும் என்று நிரூபித்தவர்கள் தான் திருஞான சம்பந்தர். அவர் பாடியா இருக்கா காம இச்சை வந்ததுன்னு வரலாறு இருக்கா? இல்ல, அது இறைவனை சேர்க்கிற பாலம் அது என்றுதான் நிரூபித்தார்கள். ஆக இறை இசையோடு பாடினார், இந்த திருநீரை அவனுக்கு பூசினார். அதுல ஒண்ணு சொல்லப்படுகிறது, அது எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று எனக்கு தெரியாது. இந்த பக்கம் இருந்த ஜுரம் பூரா இந்த பக்கம் வந்திருக்குன்னு சொல்றார். அவன் சொன்னாங்க, இந்த பக்கம் தீர்த்து நான் தீர்த்து விடுறேன், இந்த பக்கம் நீ தீர்த்து விடுறேன்னு சொல்ல, இப்போ இந்த பக்கம் அவன் தீர்க்க முடியல, இந்த பக்கம் அவர் பூசினார், இந்த பக்கம் இருந்த ஜுரம் எல்லாம் இந்த பக்கம் போயிட்டான். அது எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆக அந்த மாதிரிதான் நடந்தது. ஆக ஒரு பக்கம் நோயில்லாத உடல், ஒரு பக்கம் நோயுற்ற உடல். இப்ப பாண்டியன் கடந்து துடிக்கிறான், சுவாமி இந்த பக்கமும் கொஞ்சம் விபூதியை தடவி சரி பண்ணிடுங்கன்னு கேட்கிறான். அப்புறம் தான் மறுபடியும் என்ன பண்ணாரு, பாக்கியர்கள் பாடலாம் பாடி இந்த பக்கம் விபூதியை தடவினார், பூசினார் என்று வரலாறு இருக்கிறது. வேதத்தில் உள்ளது நீர் தீர்ப்பது, தருவது நீர் தகுவது நீர், உண்மை உள்ளது நீர், சீத புனல் வயல் சூழ்ந்தது ஆலவாயான் திருநீரே, தருவது நீர் முனிவர் அணிவது நீர், சத்தியமாவது நீர், தற்போர் புகழ்வது நீர், சக்தி தருவது நீர், சித்தி தருவது நீர், திரு அளவாயான் காண இனியது நீர், கவினை தருவது நீர், பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர், நானும் தருவது நீர், மதியை தருவது நீர், சேலம் தருவது நீர், திரு அளவாயான் அத்தது நீர், பெருமைக்கு உள்ளது நீர், பயிலப்படுவது நீர், பாக்கியமாவது நீர், துயிலை தடுப்பது நீர், சுத்தமதாவது நீர், பயிலப்படுவது சூழத்து அளவாயான் நூறு என்று சொன்னா விபூதி, அதுதான் பசுமாட்டிலிருந்து செய்யப்பட்டது. நூறு அப்படி சொல்லணும், நீர் நீ நீர் சொன்னா பசுமாட்டில் செய்த விபூதி, நீர் அப்படி சொன்னா சுண்ணாம்பு கட்டின்னு அர்த்தம். இப்ப வர்றதெல்லாம் சுண்ணாம்பு கட்டிதான். ஆக இதுதான் நீரு நீர் என்பது. உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா முடிந்ததுன்னா செய்து பூசிக்கலாமே இல்லையா? இப்ப நாம வெண்ணெய் வாங்கறதுக்குன்னு ஒரு கடைக்கு போறோம், எண்ணெய் வாங்கறதுக்குன்னு ஒரு கடை போறோம், அதை நம்ம வாங்க போறோம் இல்லையா? நம்ம நிச்சயமா தெரியுது இல்ல, அந்த இடத்துல வெண்ணெய் வாங்கினாத்தான் நல்லா இருக்கு, இந்த இடத்துல எண்ணெய் வாங்கினாத்தான் நல்லா இருக்குன்னு தெரியுது இல்ல, அது போல நம்ம விபூதி நம்ம செய்து பூசிக்கத்தான் வரும் நிச்சயமா. அப்படி செய்துக்கிட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் கொடுங்க, நானும் பூசிக்கிறேன். பூசையினியது நீர், புண்ணியமாவது நீர், தேவையினியது நீர், பெருந்தவர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர், அந்த வதாவது நீர், தேசம் புகழ்வது நீர், திருவாலவாயான் திருநீர், அவலமறுப்பது நீர், வருத்தம் தனிப்பது நீர், வானமளிப்பது நீர், பொருத்தமதாவது நீர், புண்ணிய போகும் நீர், திருத்தகுமாரிய சூழ்ந்த திருவாலவாயான் திருநீர், இருவைக்கும் உள்ளது நீர், பயிலப்படுவது நீர், பாக்கியமாவது நீர், துயிலை தடுப்பது நீர், சுத்தமதாவது நீர், ஐலை பொறிதல் சூரத்து அளவாயாம் சத்துவமாவது நீ, அராவணம் கொண்டிரு அளவாயான் மாலோட நறியாத வண்ணம் உள்ளது நீர், வேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பது நீர், ஏழம் நம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீடமிடம் அளவாயான் குண்டிகை கிள்ளர்களோடு சாக்கிய கூட்டமும் கூட கண் சிறப்பிப்பது நீர், கதை இனியது நீர், எண்ணிடப்பட்ட பொருளார் ஏற்கும் தகைது நீர், அந்த தோல்வியும் அளவாயான் நீர். எந்த வேளையிலும் பூசிக்கொள்ளலாம் என்று நமது சமயம் சொல்லுகிறது. படுக்க போகும்போது விபூதி பூசிட்டு இந்த பைய தலமாட்டில் வச்சு படுக்கணும். சில மந்திரவாதிகள் திருநீர் கொடுக்கும்போது சொல்றான்ல, அதை தலமாட்டில் வச்சுட்டு படுத்து தூங்குன்னு சொல்லுவான், பாத்துறீங்களா? ஆமா, நமக்கு மந்திரவாதி சொன்னது பிரியான் சமுதிர சொல்லுங்க, தலமாட்டில் வச்சுட்டு தூங்கு, எந்திரிச்ச உடனே அதை விபூதியை பூசிட்டு எந்திரிச்சு போ அப்படின்னு. சில பேர் நினைக்கிறான், நாம எந்திரிச்சு காலை கடன்கள்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறமா விபூதி பூசிக்குவோம், அது வரைக்கும் இருக்க போறான்னு என்ன நிச்சயம்? சில பேர் பாத்ரூம் போகும்போதே ஆள் அவுட் ஆயிடுறானு. ஜெயராஜன் எனக்கு 14 வருஷமா வாய்ச்சிக்கிட்டு இருந்தான், போன மாசங்க வாய்ச்சிட்டு தான் போனான், அது வரைக்கும் இருக்க போறான்னு என்ன நிச்சயம்? அதனால எந்திரிச்ச போது பூசிக்கிட்டே எந்திரு அப்படின்ட்டா இல்லையா? அது மாத்திரம் இல்ல, திருக்கோயில்கள்ல விபூதி கொடுக்கறாங்க. நம்ம சமுதாயத்தர்கள் ரொம்ப பெரிய தவறு பண்றாங்க. அத அந்த விபூதியை போய் அடிச்சு பிடிச்சுக்கிட்டு வாங்கி அதை இந்த கையில போட்டு இந்த சின்னோண்டு எடுத்து அப்படி நெத்தியில விட்டுட்டு அவளும் ஊதிப்படுறான். அப்படி இல்லைன்னாக்க அந்த தூண்ல போட்டுறான். அவள் சில பேர் இன்னும் ரொம்ப கட்டிக்கிறாங்க, நைஸா அப்படி கீழே போட்டுறான். ஐயா சுண்டல் கொடுத்தா போடுவானா, சக்கரை பொங்கல் கொடுத்தா போடுவானா, புளியஞ்சாதம் போடுவானா, நல்லா வாங்கி தின்னுபிட்டு இன்னும் கொஞ்சம் கையில வாங்கிட்டு போயிடுவான், ஏன்னா வீட்டுக்குள்ள எடுத்தோம்னா பசங்க சாப்பிடும் அப்படின்னு. அப்ப பாட்டை மாத்தி விடலாம, மந்திரமாவது சுண்டல், வானவர் மேலது சுண்டல்னு பாடி விடலாம. இன்னும் திருநீரை கீழே போடுறானே, திருநீத்தி எல்ல என்ன எழுதி வைக்கிறார்கள், ஒரு துகள் கீழே நீ விழுந்தினா எத்தனையோ காலத்துக்கு நீ நரகத்துல கிடக்கணும்னு எழுதி வைக்கிறாங்க. இவன் என்னது இந்த விபூதியை வாங்கி இப்படி கீழே போடுறான். போடுவது பெரும்பிழை, அது வாங்காம இருந்தா கூட ரொம்ப நல்லது என்று நான் எழுகிறேன். இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. ஆக இந்த பதியம் பூரா பாடி திருநீரை நாம அணிந்தால் நமக்கு நல்லது. இந்த உபதேச கிரமத்துல ஒரு மந்திரம் சொல்லுகிறார்கள், அது அப்புறமா பாத்துக்குவோம். இப்ப நாம உபதேசம் நாம திருஞான சம்பந்தத்தோட கேட்டுக்கொண்டதாகவே இந்த மந்திரமாவது நீர், வானவர் மேது நீர் சொல்லி அணிகிறதுனால நமக்கு நன்மை எல்லாம் உண்டு. நான் உபதேச கிரமத்துல வந்த படியும் அணிகிறேன், மந்திரமாவது சொல்லியும் அணிகிறேன். இதற்கு ரெண்டு பங்கு புண்ணியம் எனக்கு கிடைக்கட்டும் என்ற நோக்கத்தோடு தான் என்பது. இப்ப கடைசி பாட்டு நான் பாடி
விடுகிறேன்.
நல்லா படித்து பார்த்திருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர சாத்திய பாடல்கள் அப்படின்னு எழுதி வைக்கிறார். உயிர்ல எழுதுறான் பாருங்க. எனக்கு பிற்பாடு இந்த சொத்து இது எங்க இருக்குது, இங்க இருக்குது, இங்க இருக்குது, இன்னாருக்கு சொந்தம் அப்படின்னு உயிர் மாறி எழுதி வைக்கிறார். ஆச்சரியமா இருக்கு.
தேற்றி தென்னன் உடல் உற்ற
தீரன்னு கூட எழுதி வைக்கிறார். தீப்பிணினே எழுதி வச்சுட்டாரு சாமி. நீ அனுப்பிச்சவரா இவர் தானே இல்லவா? நல்ல கிளீனா எழுதி வைக்கிறார்.
தீப்பிணியாய பாடல்கள் பத்து
பயம் சொல்லும்போது இந்த பத்து பாடல்கள் படிக்கிறவர்கள் அவர்கள் வல்லவர்கள், அவர்கள் நல்லவர்களாகவும் இருப்பார்கள். ஆக நம்ம இந்த பதியத்தை நாம படிச்சு நாம நல்லவர்களாகவும் வாழ முடியும் என்று நான் எண்ணுகிறேன். இந்த திருப்பதியத்தை பாடி இப்போ உடம்பு பூரா எத்தனை வருஷமா விபூதி பூசாம இருந்தானோ அத்தனை விபூதியும் இப்ப பூசிவிட்டார். முழுநீர் பூசிய முனிவராக இப்ப காட்சி அளிக்கிறான் கூன் பாண்டியன். அதுக்குள்ள அவன் சத்தம் போடுறான் எதிர்கட்சிக்காரன்லாம், ஏய் என்னுடைய ஜுரத்தை தீக்க முடியல, உனக்கு என்னடா வாதம் வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டான் பாண்டியன். இந்த ஒரு வாதத்துல எங்களை வென்றா போருமா, இன்னும் நெருப்பு அனல்வாதம் பண்ணணும் அப்படின்னுட்டான். சும்மா விடுவானா தோத்தவன் மறுபடியும் ஒரு கேச போட்டுக்கிட்டே இருக்கும், ஓட்டு சரியா என்னலே அம்மா, இது சகஜமா நாம பாக்குறோம்ல அதைத்தான், இது வேற ஒண்ணும் கிடையாது இல்லையா. ஆமா, ஆக என்ன பண்ணினா அனல்வாதம் செய்யணும் சாமி சொல்லிட்டார். சரி அப்படின்ட்டாரு. ஏன் சாமி கேட்டு வந்துட்டாரு, நீ செய்யும் சொல்லிவிட்டாரு அவரு இல்லையா. ஆமா, அந்த தைரியம் அனல்வாதம் செய்யலாம். சரி பாண்டியன் உத்தரவிட்டான், ஆகட்டும், பத்து டன் விரவை கொட்டி அனல் உண்டாக்கு, அது அனல்வாதம் செய்யட்டும். பாண்டியன் எதுக்கு அனல்வாதம் நடக்கிறது, அவர்கள் ஒரு மந்திரத்தை அப்படி மந்திரத்தை எடுத்து எழுதி போட்டா அந்த மந்திரம் எரியாமல் இருக்கணும் அப்படின்னுட்டான். இப்ப இந்த தேவார புத்தகம் இருக்கு, இப்ப நான் போட்டேன்னா என்ன ஆகும், நெருப்புல போயிடும். ஆனா திருஞான சம்பந்தர் போட்டார், எரியாமல் இருந்தது என்று வரலாறு இருக்கிறது. அதனாலதான் அந்த பதிகத்துக்கு பேர் பச்சை திருப்பதிகம் பேர், இன்னைக்கும் பச்சை திருப்பதிகம் பேர் இருக்கு. திருநள்ளாற்று பதிகம் போகமார்த்த பொன்முறையால் அந்த வரலாறு சொல்லும் போது, சரி அனல்வாதம் செய்வதற்கு அவர்கள் எழுதி போட்டான், இவர் என்ன பண்ணினார் அந்த நெருப்புகிட்ட போய் சொல்லி, இந்த ஏற்கனவே சம்பந்த சரணாலயர்னு ஒருத்தர் சம்பந்தர் கூடவே இருந்தார், சம்பந்தர் பாடும் போது ஷார்ட்ஹேண்ட் மாதிரி அப்படியே எழுதி எழுதிக்கிறார் அவர், அது எழுத முடியுமா அப்படின்னு எழுத முடியும். அந்த மாதிரி சம்பந்த சரணாலயர் சாமி திருஞான சம்பந்தர் பாடினது அத்தனையும் எழுதி வச்சுட்டு இருந்தார் கையில, இங்கே கொண்டு வாரோம் அப்படின்னு அதை வாங்கி இந்த கயறு சாத்தி பார்க்கறது நமது பண்டைய வழக்கம் ஒன்று உண்டு. நான் முன்னே உங்களுக்கு திருவெண்காட்டு பதிகம் சொல்லும் போது அதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன். இந்த புஸ்தகத்தை இப்படி வச்சு இதை பூசை பண்ணி ஆண்டவனை நினைத்து கண்ணை மூடிக்கிட்டு இந்த நூலை இப்படி போடணும், இப்படி போட்டா எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் நமக்கு ஆண்டவன் சொல்லுவதாக கருதுவார்கள். இது எந்த பக்கம் பாட்டு நிறைய இருக்குமே, எந்த பாட்டை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டா, நமக்கு இடது பக்கம் இருக்கிறதுல கீழே இருக்கிற பாடல் தான் நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நியதி. இத சொன்னா இந்த உலகம் ஏத்துக்குமா, முன்னெல்லாம் கடியாரம் கிடையாது, மணி பார்க்கணும்னு என்ன சொல்லுவாங்க, காட்டு துரும்பெடுத்து கண்டம் பதினாறாக்கி நீட்டி கிடந்தது போக நின்றது நாழிகையாகும் அப்படின்னு எழுதி வச்சான். என்ன அர்த்தம், ஒரு துரும்பை எடுத்து 12 இஞ்சி அதை வச்சு அப்படி வச்சு இப்படி நெருத்தி இப்படி கீழே அப்படி நீட்டுவான், இந்த நிழல் இந்த உச்சியில பண்ணும், இந்த நிழல் இந்த உச்சியில பண்ணும், அப்ப இந்த நின்றது நாழிகை, 4 இஞ்சி இருந்துன்னு சொன்னா 4 நாழிகை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நாம என்ன சொல்றோம், பொழுது விடிஞ்சு மணி 10 மணி ஆகும்னு சொல்றோம், தப்பு இல்லவா அது, பொழுது விடிஞ்சு 10 மணி ஆச்சு, பொழுது விடிஞ்சு 4 மணி தான் ஆச்சு, அவை ஆங்கிலேயன் கணக்கு படி அவன் வச்சுக்கிட்டான் இல்லையா. நமக்கு என்ன கணக்கு, உதயாதி நாழிகைன்னு தான் நாம எழுதுவோம், உதயாதி நாழிகை 5, 4, 8 எழுதும் இல்லையா. ஆமா, காட்டு துரும்பெடுத்து கண்டம் 16 நீட்டி கிடந்தது போக நின்றது நாழிகையாகும் என்பது நமது பழைய பாடல் அது. அப்படித்தான் பாத்துக்கிட்டு இருந்தோம், இப்ப நாம என்ன பண்றோம், கிடையாது இருக்கவே இல்லையா பாத்துட்டு. ஆக இவர் என்ன பண்ணினார், எடுத்து பார்த்தார், திருநள்ளாற்று பதிகம் போகமார்த்த பொன்முலையால் என்ற திருப்பதிகம் வந்தது. எவ்வளோ பாடிய பதியாது இப்ப பாடல எப்போ பாடிய பதிய அவர் எழுதி வச்சிருக்கிறார் இந்த சம்பந்த சரணாலயம்
போகமார்த்த பொன்முலையாய்
சம்பந்தப்பட்ட ஒரு தெய்வத்தன்மை அந்த ஊர் அம்பிகர் பேரு போகமார்த்த பொன்முலையாய் எடுத்த உடனே அப்படிதான் பாடியிருக்கார்
போகமார்த்த பொன்முலையாய் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கை வெள்ளேற்று அண்ணல் பரமேற்று
இது சுத்த சாவேரியில பாடப்பட வேண்டும் என்று நியதி நான் படிக்கும் போது எனக்கு சங்கீதம் தெரியாது எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தத அப்படியே பாடிட்டு இருந்தேன் பின்னால சங்கீதம் படிச்சுட்டு நான் அதை திருப்பி பார்த்தேன் எள்ளளவும் அதுல குற்றமே கிடையாது ஆமா தாளமோ ராகத்திரியோ ஒரு எள்ளளவும் குற்றம் கிடையாது அப்படியே இந்த ஓதுவா மூர்த்திகள் காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள் அதுக்கு சுர நோட்டேஷன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது செவி வழியாக அப்படியே போயிருக்கிறது வேதங்கள் கூட அப்படித்தான் இருந்துதான் ஒரு காலத்துல இப்பதான் அது பிரிண்ட்டுக்கு வந்து விட்டது என்று சொல்லுவார்கள் அப்படி ஓதுவார்கள் அன்னையில இருந்து இன்னைய வரலையும் அதே மாதிரிதான் பாடிக்கிட்டே இருக்கிறான் கரெக்டா வச்சிருக்கிறான் அப்படியே இந்த ஓதுவார்களுக்கு எத்தனை நமஸ்காரம் பண்ணாலும் தகும்